டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி அன்பர்களுக்கு எங்கள் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் ஒரு புதிய ஆண்டின் வாசலிலே நின்று நமக்கு முன் இருக்கும் பாதையை நோக்கிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு முன் உள்ள பாதையை தூரமாக நம்மால் காண முடியவில்லை. நாம் செல்லப்போகும் பாதை கரடு முரடானதாயிருக்கலாம். குழப்பம் நிறைந்த குறுக்கு பாதைகளை தாண்டி செல்ல வேண்டியதாயிருக்கலாம். நாம் செல்லும் பாதை மலைகளை தாண்டி செல்ல வேண்டிய பாதைகளாயிருக்கலாம். நாம் எப்படி இந்த ஆண்டை தாண்டி செல்லப் போகிறோம்? பாதுகாவலாக வெற்றிகரமாக இந்த ஆண்டை தாண்டி செல்வோம் என்ற நிச்சயம் இருக்கிறதா? ஆம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:5-6 வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து 3 காரியங்களை நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, இது தனிப்பட்ட விதத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் வாக்கு தத்தமாயிருக்கிறது. உன் வழி, உன் பாதை என்று தேவனே நம் ஒவ்வொருவரையும் சரியான பாதையிலே நடத்தி பாதையின் இறுதி வரை பாதுகாவலாக நடத்திச் செல்வேன் என்கிறார். வசனம் 6 கவனியுங்கள். அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அதேபோல சங்கீதம் 25:9 சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 48:14 பார்ப்போம் என்றால், இந்த தேவன் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரணபரியந்தம் நம்மை நடத்துவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்றுதான் வாசிக்கிறோம். இந்த எல்லா கர்த்தருடைய வாக்கியங்களையும் கவனிக்கும் பொழுது வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே நம்மை அனுதினமும் நடத்துவார். நாம் தவறான பாதையை தெரிந்து கொள்ளாமல் நம்மை காத்துக்கொள்ளப் போகிறார் என்ற பூரண நம்பிக்கையை தருகிறது. இரண்டாவதாக, கர்த்தர் நமது வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்கிறார். கவனித்தீர்களா? உன் வழிகளில் எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஆண்டிலே நாம் கடந்து செல்ல போகிற எல்லா வழிகளிலேயும் அவர் நம்மோடு இருக்கப் போகிறார். தேவன் எல்லா சின்ன சின்ன காரியங்களிலெல்லாம் உதவி செய்ய மாட்டார், அவருக்கு அதிக வேலை உண்டு என்று சிலர் கூறுவது தவறான ஒரு கருத்தாகும். நமது குடும்ப காரியங்களிலே, நமது வேலை காரியங்களிலே, நமது வியாபாரத்திலே, நமது விவசாயத்திலே, நமது தொழிலிலே, நமது படிப்பிலே, நமது மகிழ்ச்சியான நேரங்களிலே, நமது நட்புகளிலே, எல்லாவற்றிலும் அவர் நம்மை நடத்துவேன், நம்முடைய பாதையை செவ்வை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நாம் இந்த ஆண்டு எடுக்கப் போகும் எல்லா தீர்மானங்களிலேயும் அவர் நம்மை நடத்தப் போகிறார். மூன்றாவதாக, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனே நம்மை நடத்த வாக்கு பண்ணியிருப்பதால் அவரது வழி நடத்துதல் ஒருபொழுதும் தவறானதாக செல்லாது என்பதை குறித்த உறுதியுள்ளவர்களாயிருக்கலாம். பெற்றோருடைய வழி நடத்துதல் அன்புள்ளதுதான், ஆனால் அவர்கள் தவறான தீர்மானம் செய்துவிட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்களும் குறைவுள்ளவர்கள். ஆனால் தேவனுடைய வழி நடத்துதலில் தவறு ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர் தேவாதி தேவன், சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். மனிதர்களிடத்திலே நாம் ஆலோசனை கேட்பதிலே தவறில்லை, ஆனால் தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்வதுதான் மிக முக்கியமானது. தேவன் நமக்கு தவறான ஆலோசனை கொடுப்பதில்லை, எனவே அவரை பூரணமாக நாம் நம்பலாம். நான் உன்னை வழிநடத்துவேன் என்பதுதான் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குறுதி. இதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன? எல்லா காரியங்களிலும் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது எல்லா காரியங்களை குறித்தும் அவரிடத்திலே நாம் பேச வேண்டும். இரண்டாவதாக, எல்லா காரியங்களுக்காகவும் எல்லா நேரங்களிலேயும் கர்த்தரையே பூரணமாய் நாம் நம்ப வேண்டும். சில நேரங்களில் மட்டுமல்ல, சில காரியங்களில் மட்டுமல்ல, எல்லா காரியங்களிலேயும் எல்லா நேரங்களிலேயும் அவரையே பூரணமாய் நம்ப வேண்டும். மூன்றாவதாக, நம் சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்ளக்கூடாது. சவுல் அரசன் சுய புத்தியின் மேலே சார்ந்து சாமுவேல் வர காத்திராமல் பலி செலுத்தினான். அது மட்டுமல்ல, முழுவதும் அழித்து போடும்படி தேவன் கூறிய அமலேக்கியரை குறித்த கட்டளையிலே அவன் கீழ்ப்படியவில்லை. சுய புத்தியின் மேலே சார்ந்து செயல்பட்டான். தனது ராஜ மேன்மையை அவன் இழந்தான். நமது வாழ்க்கையிலேயும் இந்த ஆண்டிலே நாம் செல்லும் பாதைகளிலே சுய புத்தியின் மேல் சாராமல் தேவனை சார்ந்து கொள்ள ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவன் எவ்வாறு நம்மை வழிநடத்தப் போகிறார்? அவரது வசனத்தின் மூலமாகத்தான் முக்கியமாய் அவர் நம்மை நடத்தப் போகிறார். அது மட்டுமல்ல, நாம் ஜெபத்திலே அவர் பாதத்திலே தரித்திருக்கும் பொழுது தூய ஆவியானவர் மூலமாக, பெற்றோர் மூலமாக, சக விசுவாசிகளின் ஆலோசனைகள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக அவரே நம்மை வழிநடத்துகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தரிடத்தில் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் மனம் திறந்து கூறுங்கள், நம்பிக்கையோடு கூறுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் அவரே உங்களை வழிநடத்துவேன் என்கிறார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாங்களும் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் கொடுத்த மகத்துவமான கிருபைக்காக, இரக்கத்திற்காக தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலேயும் இந்த ஆண்டிற்காக நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முழுவதிலும் சிறு காரியங்களிலேயும் பெரிய காரியங்களிலேயும் நீரே எங்களை வழிநடத்த போகிறீர். அதற்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டிலே இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற ஆவியானவர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளிலே எந்தெந்த காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டுமோ, விட்டுவிட வேண்டுமோ, பற்றிக்கொள்ள வேண்டுமோ, அத்தனையிலும் உம்முடைய வழிநடத்தல் தேவை என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்முடைய வெற்றியை தாரும். நீர் வெற்றி சிறந்தவர். நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக வெற்றியின் மேல் வெற்றி பெற்று உமை மகிமைப்படுத்த கிருபையை தாரும். இந்த ஆண்டு முழுவதிலேயும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் உம்முடைய பிள்ளைகளை எடுக்கும் எல்லா பிரயாசங்களிலேயும் கர்த்தர் வெற்றி வாய்ப்புகளை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் இந்த ஆண்டிலே கட்டளையிட்டாலும் புதிய வாய்ப்புகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஏற்படுத்தி தாரும் ஐயா. புதிய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க போகிற ஒவ்வொருவருக்கும் மன மகிழ்ச்சியான அன்பு நிறைந்த குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் இந்த ஆண்டு முழுவதும் எல்லா காரியங்களிலேயும், சிறிய காரியங்களிலேயும் பெரிய காரியங்களிலேயும் உமக்கு முன் உண்மை உள்ளவர்களாக வாழ கர்த்தர்தாமே முடிவு பெரியந்த காத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலும் தங்கள் திருமண நாட்களையும் தங்கள் பிறந்த நாட்களையும் கண்டு உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒவ்வொருவரோடும் இணைந்து நாங்களுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாக, நன்மையும் கிருபையும் தொடர்ந்து ஒரு ஆண்டாயிருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 16 முதல் வசனத்தை சிந்தித்தோம். அதன்படி கர்த்தரை புறக்கணிக்கின்ற எதிர்த்து நிற்கிற மக்கள் மீது தேவன் தமது கோபத்தை ஊற்றி இந்த கலாச்சாரத்தையே அழிக்கப் போகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்ட ஒரு சத்தத்தை குறித்து யோவான் முதல் வசனத்திலே எழுதினார். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 16:2 வாசிக்கிறேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொருபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. ஒவ்வொரு தூதனும் கிருபாசனத்தை விட்டு வெளியே வந்து நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகின்றான். அவன் பரலோகத்தை விட்டு வந்து கோபாக்கினையின் கலசத்தை பூமியின் மேல் ஊற்றுகின்றான். அந்திக்கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் மீது புண்கள் ஏற்படுகின்றது. வேதாகமம் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்றும் மரணமும் இரத்தத்தில் இருக்கிறது என்றும் கூறுகின்றது. இந்த கொடிய புண்கள் குஷ்டரோகத்தையும் புற்றுநோயை காட்டிலும் கொடூரமானது. ஒரு நோய்க்கு மனிதன் தீர்வு காண்பதற்குள் அதனை காட்டிலும் கொடூரமான மற்றும் ஒரு நோய் வந்துவிடுகின்றது. இவைகள் தேவனின் நியாய தீர்ப்புகள். இவைகள் மனிதன் எந்த அளவிற்கு தீயவன் என்பதை வெளிப்படுத்துகிறது. கோபாக்கினையின் முதல் கலசம் எகிப்தில் ஏற்பட்ட ஆறாவது வாதையான எரிபந்தமான கொப்புளங்களை போன்றது. இதை குறித்து யாத்ராமம் 9:8-12 வரை நாம் பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் மீது வரப்போகும் நியாய தீர்ப்பு இத்தகையது என்பதை மோசே முன்பே முன்னுரைத்திருக்கிறார். அது இன்னமும் நிறைவேறவில்லை. இவ்விதமாக முன்னுரைப்பது உபாகம புத்தகத்திலே காணப்படுகிறது. உபாகமம் 28:15 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று பார்க்கிறோம். அவைகள் எவைகள் என்பதை குறித்து உபாகமம் 28:27 சொல்லப்பட்டிருக்கிறது. நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூல வியாதியினாலும் சொறியினாலும் செரங்கினாலும் வாதிப்பார். இவைகள் யாவும் குணமாக்க முடியாதவைகள். மேலும் உபாகமம் 28:35 பார்த்தால், உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிவந்த பருக்களினாலே வாதிப்பார். இங்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே மிருகத்தின் முத்திரையை தரித்து அதன் சொருபத்தை வணங்குகிறவர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளாதவர்களும் கஷ்டப்பட்டார்கள். எப்படி? அவர்களால் எந்த ஒரு பொருளையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. முத்திரையை தரிக்காதவர்கள் பட்டினியாய் இருக்க வேண்டியது இருந்தது. ஆனால் மகா உபத்திரவ காலத்தின் முடிவிலே முத்திரையை தரித்து எல்லாவிதமான வாய்ப்புகளையும் அனுபவித்தவர்கள் தேவனால் நியாயம் தீர்க்கப்படப் போகிறார்கள். மகா உபத்திரவ காலத்தில் ஏற்படும் இந்த கொடிய புண்களினால் மக்கள் தேவனிடமாக திரும்புவதில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 16:3 பார்ப்போம். இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. இரண்டாவது எக்காலம் ஊதப்படும் பொழுது ஏற்பட்டதை காட்டிலும் இது மிகவும் கொடுமையானதாக இருக்கின்றது. இரண்டாவது எக்காலம் ஊதப்படும் பொழுது சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பாகமே இரத்தமானது. இங்கு சமுத்திரம் முழுவதும் இரத்தமாகிறது. அது மட்டுமல்ல, இது செத்த மனிதனுடைய இரத்தம் போன்று காணப்படுகிறது. இரத்தம் உயிரின் ஆதாரம். லேவியராமம் 17:11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். சமுத்திரம் நாம் உயிர் வாழ மிகவும் அவசியமான ஒன்று. அது நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றுபட்டதாயிருக்கிறது. கடலின் உப்பு தண்ணீர் பூமியின் அழுக்கை போக்கும் ஒரு மருந்தாயிருக்கிறது. என்ற போதிலும் இந்த வாதையில் இரத்தம் மரணத்தின் அடையாளமாயிருக்கின்றது. கடல் ஜீவனின் ஊற்றாக இருப்பதற்கு பதிலாக அது மரணத்தின் கல்லறையாகின்றது. அருமையான குளிர்ந்த கடல் காற்றிற்கு பதிலாக கடலில் மிதக்கின்ற செத்த உடல்களின் துர்நாற்றம் வீசும். வர்த்தகம் ஸ்தம்பிக்கிறது. மனிதர்கள் ஈக்களைப் போல செத்து விழுந்தார்கள். எகிப்திலே உண்டான முதல் வாதையில் நைல் நதி முழுவதும் இரத்தமாக மாறியது. இதை யாத்ராமம் 7:20-25 நாம் வாசிக்கலாம். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 16:4-7 கவனியுங்கள். மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன், இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதியுள்ளவராயிருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்திலிருந்து வேறொருவன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். இங்கே மூன்றாவது எக்காலம் ஊதப்பட்ட பொழுது உண்டானதை காட்டிலும் இப்பொழுது இந்த வாதையும் கொடூரமானதாகவே இருக்கின்றது. அப்பொழுது நீர் நிலைகளில் மூன்றில் ஒரு பாகம்தான் பாதிக்கப்பட்டது. ஆனால் இங்கு பூமியின் நீர்நிலைகள் அனைத்தும் இரத்தமாக மாறிவிட்டது. மனுக்குலம் முழுவதுமே அழிக்கப்பட போகிறது. தண்ணீர்களின் தூதன் என்பது பூமியில் உள்ள நீர்நிலைகளுக்கு கண்காணியான தேவனுடைய தூதன் என்பதாகும். இது கர்த்தரின் சிருஷ்டிப்பை அழிக்கின்ற தூதனின் மற்றொரு பணியாகும். தூதர்கள் இப்பிரபஞ்சத்தில் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். காற்றை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்த நான்கு தூதர்களை குறித்து நாம் பார்த்தோம். முழு கதையையும் அறிந்த இந்த தூதன் இப்பொழுது தேவனின் நியாய தீர்ப்பு சரியானதே என்று சொல்லுகிறான். தேவன் செய்வது யாவும் நீதியும் பரிசுத்தமுமானதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உண்மையாகவே கர்த்தர் யார் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் செய்யும் ஒவ்வொரு செயலும் சரியானதே சரியானதே என்று நீங்களும் நிச்சயமாய் கூறுவீர்கள். ஆண்டவர் செய்கிற எந்த காரியத்தை குறித்தும் நாம் கேள்வி கேட்கவோ முறுமுறுக்கவோ முடியாது. ஏனென்றால் அவர் நீதி உள்ளவர். எல்லாவற்றையும் அவர் நீதியும் நியாயமுமாகவே செய்து முடிப்பார். ஆறாம் வசனத்தை நாம் வாசித்த பொழுது, அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர் என்று வாசித்தோம். இது பழி தீர்க்கும் நீதியாயிருக்கிறது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே விழுவான். இரத்தத்தை சிந்துகிறவனுடைய இரத்தமும் சிந்தப்படும். இரத்த சாட்சிகளாக மறித்த தேவ பிள்ளைகளின் இரத்தத்தை சிந்தியவர்களை இரத்தத்தையே பருகும்படியாக செய்து நியாயம் தீர்க்கிறார். அது மட்டுமல்ல, பலிபீடத்திலிருந்து வேறொரு தூதன் என்று வாசித்தோம். இது தங்களுக்கு எப்பொழுது நீதி வழங்கப்படும் என்று பலிபீடத்திற்கு அடியிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை குறிக்கிறது என்று ஒரு ஆக்கியோன் சொல்கிறார். அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று வெளிப்படுத்தின விசேஷம் 6:9-11 வசனங்களிலே வாசித்தோம். இங்கு அவர்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்படுகிறதை இந்த அதிகாரத்திலே 16 நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 16:8-9 வசனங்களை பாருங்கள். நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, மகா உபத்திரவ காலத்திலே நமது ஆண்டவர் சூரியனில் அடையாளங்களை ஏற்படுத்துகிறார். இதை குறித்து ஏற்கனவே லூக்காளின சுவிசேஷம் 21:25 வசனத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். வாசிக்கிறேன், லூக்கா 21:25. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். ஆம் பிரியமானோர்களே, மகா உபத்திரவ காலத்திலே சூரியனிலே ஏற்படும் அதிகமான உஷ்ணத்தின் நியாய தீர்ப்பை குறித்து பழைய ஏற்பாடும் சொல்லுகிறது. உபாகமும் 32:24 பாருங்கள். உபாகமும் 32:24. அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். ஏசாயா தீர்க்கதரிசியும் இதை குறித்து கூறியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 24:6, இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏசாயா 42:25 பார்ப்போம் என்றால், இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்னி ஜுவாலைகளை கொளுத்தியிருந்தும் உணராதிருந்தார்கள், அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, மனுக்குலத்திலே ஆண்டவர் எத்தனையோ தண்டனைகளை திரும்ப திரும்ப அனுப்பினாலும் மக்கள் மனம் திரும்பாமல் போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் கூட ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தாலும் வனாந்தரத்திலே பிரயாணப்பட்டு வரும்பொழுது அடிக்கடி அவர்கள் தவறுகிறார்கள். ஒவ்வொரு முறை ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறார், எத்தனையோ பேர் மரிக்கிறார்கள். இருந்தாலும் அதை மனதிலே வைத்து தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் பாவத்திலே விழாதபடி வாழக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. என்னையும் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஐயா, அம்மா, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய தண்டனைகளை ஒருவேளை நாம் பல சமயங்களிலே அனுபவித்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று உங்களுடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஒப்புக் கொடுத்திருப்பீர்கள் என்றால், அவர் ஒரு தகப்பன் தனது பிள்ளையை தண்டிப்பது போல அவ்வப்பொழுது நம்மை அவர் தண்டிக்கிறார். நாம் தவறும் பொழுது, மீண்டும் மீண்டும் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது அவர் நம்மை தண்டிக்கிறார். ஆனால் யார் யார் உணர்ந்து மனம் திரும்புகிறார்களோ அவர்களை அவர் மீண்டுமாக தன்னுடைய பிள்ளைகளாக வளர்வதற்கு உதவி செய்கிறார். ஒருவேளை நம்மில் யாராவது இந்த காலகட்டத்திலே அப்படிப்பட்ட தண்டனைகளை தாண்டி வந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் எதற்காக தண்டிக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அவருடைய பாதத்திலே மனம் திரும்ப இப்பொழுதே அழைக்கிறார். ஏனென்றால் இது கிருபையின் காலம். இந்த நாட்களிலே மட்டுமே இப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் வாசிக்கின்ற வேத பகுதியிலே இறுதி நாட்களிலே தேவன் உலகத்திற்கு அனுப்பும் நியாய தீர்ப்பை குறித்து வாசிக்கிறோம். அந்த நியாய தீர்ப்பின் காலங்களிலே மக்கள் பாடுபட்டாலும் வேதனைப்பட்டாலும் அவரை மகிமைப்படுத்த அவர் பக்கமாய் அவர்கள் திரும்பவில்லை. அதற்கு மாறாக இந்த வாதைகளையெல்லாம் செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள் என்றுதான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை தண்டிக்கும் பொழுது நாம் தூஷிக்கிறோமா அல்லது மனம் திரும்புகிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். மல்கியா தீர்க்கதரிசி இவ்விதமாக கூறுகிறார், இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க தேவாதி தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்தில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும், அல்லது பூமியை சற்று சூரியனுக்கு அருகிலே கொண்டு வர வேண்டும். இந்த பயங்கரமான காலத்திலே பூமி இல்லாமல் போய்விடும் என்று ஏசாயா எண்ணினார். மத்திய எழுதின சுவிசேஷம் 24:22 என்ன சொல்கிறது என்றால், அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனுடையவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தை அவ்வனமாய் சொல்கிறது. சங்கீதம் 121:6, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று பார்க்கிறோம். ஆம், மகா உபத்திரவ காலங்களிலே இந்த வசனம் மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆறுதல் கொடுப்பதாகவும் இருக்கும். அப்பொழுது மனிதர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் என்று வாசிக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் ஜனங்கள் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் இரக்கத்திற்காக தேவனிடத்திலே கெஞ்சவில்லை. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எனக்கு இறங்கும் என்று அவரை நோக்கி கூப்பிட அவர்களுக்கு மனம் வரவில்லை. இது மனித இருதயம் பொல்லாப்பு நிறைந்தது என்பதை தெரிவிக்கின்றது. எந்தவிதமான தண்டனையும் மனித இருதயத்தை மாற்றி அதனை சுத்தப்படுத்துவதில்லை. மகா உபத்திரவம் சபையை தூய்மைப்படுத்துவதற்கல்ல. சபை மகா உபத்திரவத்தை சந்திக்க போகிறதும் இல்லை. வேதாமத்திலே ஒரு இடத்திலும் மகா உபத்திரவத்தினால் பரிசுத்தவான்கள் தூய்மைப்படுத்தப்பட்டார்கள் என்று கூறப்படவில்லை. ஏன் தெரியுமா? நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய கடைசி வருகையிலே நிகழும் காரியங்களாகும். இது பூமியின் மேல் வந்த நியாய தீர்ப்பாகும். இந்த கிருபையின் காலத்திலேதான் அவருடைய பிள்ளைகள் அவரை விட்டு தள்ளி போகும்பொழுது ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் உணர்ந்து மீண்டுமாக மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த நாட்களிலேயும் யார் யாருடைய வாழ்க்கையிலே அவர்களை சிக்ஷிப்பதற்காக வேதனைகளையும் துன்பங்களையும் அனுமதிக்கிறாரோ, அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி மனம் திரும்ப, ஒருவேளை அப்படிப்பட்ட காலங்களை கடந்து வருகிறவர்கள், ஏன் ஆண்டவர் அதை அவருடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். ஒருவேளை உணர முடியாமல், நானும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த காரியங்கள் என்று நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால், நீங்கள் தனித்து ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, நான் இன்னமும் எந்த காரியத்திலே சரியாக வேண்டும், இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் விட்டுவிட வேண்டிய காரியம் என்ன, இன்னும் நான் கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்ன, உம்முடைய கிருபையினாலே எனக்கு அதை சொல்லித்தாரும், நான் உமக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்றும் நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்குறியோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வேத வசனங்களை வாசிப்பதிலும் அதை தியானிப்பதிலும் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக காத்திருப்பதிலும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களுக்கு உடனடியாக நீங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலேயும் இன்றே பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட தீர்மானம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஏசாயா 54:14.